வணக்கம். தினமலர் நண்பகல் 12 மணி செய்திகள். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட தாவேக்காவினர் மீது நடவடிக்கை, இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியது. ஸ்ரீவைகுண்டம் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் தாவேக்க நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ள நிகழ்வு தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி அலையை உருவாக்கியுள்ளது. காவல்துறையில் புகார் அளிக்கக்கூடாது என எம்எல்ஏ சரவணன் மிரட்டியதாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நிவாரணமும் அரசு வேலையும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
பத்திரப்பதிவுக்கு சார்பதிவாளர்கள் லஞ்சம் பெற்ற விவகாரம், போலீஸ் சோதனையில் 64 பேர் மீது வழக்கு. தமிழகம் முழுவதும் கடந்த 4ஆம் தேதி சுபமுகூர்த்த நாளையொட்டி 62 சார்பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத 37,75,650 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 11 சார்பதிவாளர் அலுவலகங்களில் மொத்தமாக 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5 சார்பதிவாளர்கள் மற்றும் 8 உதவியாளர்கள், அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வந்த தரகர்கள், தனிநபர்கள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலான சார்பதிவாளர்கள் தங்கள் உதவியாளர்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்களிடம் லஞ்சம் பெற்றது தெரிய வந்துள்ளது.
ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல்வருக்கு கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கோவையில் கூறியது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர்களுக்கு போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடனான தொடர்பு குறித்து வரும் தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளன. இதுகுறித்து சட்டவிரோத பண பரிமாற்ற நடவடிக்கைகளுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. முதல்வர் விஜய் ஊழலற்ற ஆட்சி, மதுபோதை இல்லாத ஆட்சி என்பதைத்தான் முக்கிய வாக்குறுதியாக கொடுத்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய குற்றச்சாட்டை எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இதை சர்வதேச விவகாரமாக பார்க்க வேண்டும். தீய ஆட்சி சென்று தூய ஆட்சி வர வேண்டும். ஆனால் தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் ஆதவ் அர்ஜுனா முக்கிய முகமாக இருக்கிறார். எனவே அவரை அமைச்சர் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் முதல்வர் விஜய் நீக்க வேண்டும். இந்த விஷயத்தில் முதல்வர் விஜய் மௌனம் சாதிக்க கூடாது, அது அவருக்கு ஆபத்தாக மாறலாம் என அவர் கூறினார்.
3 செய்தி சேனல் ஒளிபரப்பு நிறுத்தம் ஏன்? தமிழக அரசு விளக்கம். தாவேக அரசை விமர்சனம் செய்ததற்காக பாலிமர் நியூஸ், ஜனம் மற்றும் நியூஸ் தமிழ் ஆகிய 3 செய்தி சேனல்களின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேனல் ஒளிபரப்பு நிறுத்தத்தை கண்டித்து உதயநிதி, இபிஎஸ், நயினார் நாகேந்திரன், சீமான் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் 3 செய்தி சேனல்களின் ஒளிபரப்பு தடைப்பட்ட காரணத்தை பள்ளி கல்வி மற்றும் செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். 3 சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி தவறானது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணத்தால் தற்காலிகமாக சில செட்டாப் பாக்ஸ்களில் மட்டும் ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சேனல்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனம் மூலம் முழுவீச்சில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று ராஜ்மோகன் கூறியுள்ளார்.
நேருவின் பதவிக்காலத்தை முறியடித்தார் பிரதமர் மோடி. 4,399 நாட்கள் பதவியில் நீடித்து சாதனை. நாட்டின் பிரதமராக 2014 May 26 மோடி பதவியேற்றார். 12 ஆண்டுகளாக தற்போது வரை அவர் பிரதமராக உள்ளார். 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து மோடி சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதல் பிரதமரான நேரு 1952 May 13 பிரதமரானார். அவர் 4,398 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பணியாற்றினார். அவரது பதவிக்கால சாதனையை மோடி இன்று சமன் செய்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா 1966 January 24 முதல் 1977 March 24 வரை 4,077 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். அவரது பதவி நாட்களை 2025 July 25 பிரதமர் மோடி முறியடித்தார். தற்போது இந்தியாவின் தந்தை நேருவின் சாதனையை பிரதமர் முறியடித்துள்ளார். இதனையொட்டி பல்வேறு தரப்பு தலைவர்கள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமரை பாராட்டி இன்று மாலை சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 22 மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். 84 வயதில் உடல்நலக் குறைவால் மறைவு. இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்பட்ட பாரதி ராஜா 84 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். கடந்த ஆண்டு தனது மகன் நடிகர் மனோஜ் காலமான துயரிலிருந்து மீள முடியாமல் பாரதி ராஜா உடல்நலம் பாதிக்கப்பட்டார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் டாக்டர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார். 1977 ஆண்டு வெளியான 16 வயதினிலே படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜா முதல் படத்திலேயே ரஜினி, கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திரங்களை நடிக்க வைத்தார். கிராமிய பின்னணியில் பல வெற்றி படங்களை உருவாக்கிய அவர் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கினார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா என அவர் இயக்கிய படங்கள் சூப்பர் ஹிட் ஆகின. தனது படத்தின் தொடக்கத்தில் "என் இனிய தமிழ் மக்களே" என்று அவரது குரல் இடம்பெறுவது வழக்கம். திரைத்துறை பணிக்காக பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா உள்ளிட்ட பலரும் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றியவர்கள் ஆவர். அவரது மறைவுக்கு திரையுலகினர் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் தொடர் 114 மெடல்களுடன் இந்தியா அபாரம். முதலாவது உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் 2026 தொடர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. இந்த தொடரில் 79 நாடுகளைச் சேர்ந்த 522 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். பெரும்பாலான போட்டிகளில் இந்திய அணியினர் ஆதிக்கம் செலுத்தினர். பதக்கப்பட்டியலில் 102 தங்கப்பதக்கங்களுடன் 114 பதக்கங்களை இந்தியா வென்றது. ஜப்பான் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 5 வெண்கல பதக்கங்களுடன் இரண்டாம் இடம் பிடித்தது. அர்ஜென்டினா 3 இடத்தை கைப்பற்றியது.
டெஸ்ட் போட்டிகள் 5 நாட்கள் நடக்க வேண்டும், கிளென் மெக்ராத் விருப்பம். இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் 3 நாளில் முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதுகுறித்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கிளென் மெக்ராத் அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி 3 நாளில் நிறைவடைந்தது, எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. டெஸ்ட் போட்டி 5 நாள் வரை நீடிக்க வேண்டும். 5 நாளில் ஆடுகளம், பேட்டர் மற்றும் பந்து வீச்சாளர் என இருவருக்கும் சவால் அளிக்க வேண்டும். சமீப காலமாக டெஸ்ட் போட்டிகள் 5 நாட்கள் வரை நீடிப்பதில்லை. டெஸ்ட் போட்டியானது 5 நாட்கள் வரை விளையாடப்பட வேண்டும். அதிரடியாக விளையாடுவதற்கு ஒரு நாள் T20 போன்ற குறுகிய வடிவிலான ஆட்டங்கள் உள்ளன என்று மெக்ராத் கூறினார்.
சர்வதேச மல்யுத்த தொடர் 17 பதக்கங்கள் வென்றது இந்தியா. சர்வதேச சீனியர் ரேங்கிங் மல்யுத்த தொடர் மங்கோலியாவின் உலான்பாட்டர் நகரில் நடந்தது. இதில் ஆண்களுக்கான ஃப்ரீஸ்டைல் ஃபைனலில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் கஜகஸ்தானின் அசில் ஐதாக்கினை வீழ்த்தி தங்கம் வென்றார். ஹெவிவெயிட் 125 கிலோ பிரிவில் இந்தியாவின் தினேஷ் கஜகஸ்தானின் கசிம்பேக்கை வென்றார். 74 கிலோ பிரிவில் ரஷ்யாவின் தமிர் எஷினிமாயேவை வீழ்த்தி இந்தியாவின் சாகர் ஜக்லான் தங்கம் வென்றார். பெண்கள் ஃப்ரீஸ்டைலில் இந்தியாவின் மனிஷா, நேஹா, காஜல் தலா ஒரு தங்கம் கைப்பற்றினர். மகளிர் பிரிவில் இந்தியாவுக்கு மேலும் 3 வெண்கலம் கிடைத்தது. ஆண்களுக்கான கிரிக்கோ ரோமன் பிரிவில் இந்தியாவுக்கு 2 தங்கம், 1 வெண்கலம் கிடைத்தது. இத்தொடரில் இந்தியாவுக்கு 8 தங்கம், 9 வெண்கலம் என 17 பதக்கங்கள் கிடைத்தன.
21 ஆண்டுகளுக்கு பின் வரலாறு படைத்த வங்கதேசம் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சாதனை. வங்கதேசம் சென்றுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டி மிர்பூரில் நேற்று நடந்தது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பவுலிங் செய்தது. பேட்டிங் செய்த வங்கதேச அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 284 ரன்கள் சேர்த்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அணிக்கு திரும்பிய மொசாடெக் ஹுசைன் 86 ரன்கள் குவித்தார். ஆஸ்திரேலிய வீரர்கள் ஃபீல்டிங்கில் சொதப்பினர். 4 கேட்ச் மற்றும் 2 ரன் அவுட் வாய்ப்புகளை தவறவிட்டனர். 285 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆஸ்திரேலியா களமிறங்கியது. ஆரம்பம் முதலே விக்கெட்டுகள் சரிந்த நிலையில் அந்த அணி 42.2 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 191 ரன்கள் எடுத்திருந்தது. அப்போது மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லீவிஸ் விதிப்படி வங்கதேசம் 86 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 23 முறையாக வங்கதேசம் நேற்று விளையாடியது. 2005 பெற்ற வெற்றிக்கு பின் 21 ஆண்டுகள் கழித்து நேற்று மீண்டும் ஆஸ்திரேலியாவை வங்கதேசம் வீழ்த்தியுள்ளது.
போதைப்பொருள் நடமாட்டம் வேரோடு பிடுங்கி எறியப்படும், சிங்கப்பெண் திட்ட நிகழ்வில் முதல்வர் விஜய் திட்டவட்டம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதல்வர் விஜய் நேற்று தொடங்கி வைத்து ரோந்து வாகனங்களை அறிமுகம் செய்தார். ஒரு ரோந்து வாகனத்தில் ஏறி அதனை இயக்கி பார்த்தார். பின்னர் சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்பாடு குறித்து விஜய் பேசினார். பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகளுக்கு அனைத்து பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான திட்டம் இது. பெண்களுக்கு நடக்கும் கொடுமையை கேட்கும்போது மனசு பதறுது. எல்லாவற்றுக்கும் போதைப்பொருள் நடமாட்டத்தை பல ஆண்டுகள் கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் காரணம். போதைப்பொருளை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். பெண்கள் பயமின்றி மரியாதையோடு வாழ வேண்டும். பெண்கள் பாதுகாப்பில் பிரச்சினை ஏற்பட்டால் தண்டனை கடுமையாக இருக்கும், நடவடிக்கை வேகமாக நடக்கும். இதில் நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. இந்த திட்டத்துக்கு 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும். பெண்களுக்கு குற்றம் நடக்கும் முன்னே அதை தடுக்க இந்த படை முயற்சிக்கும். ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படும். பெண்களுக்கான கண்ணியம்தான் அரசின் முக்கிய குறிக்கோளாகும் என்று விஜய் பேசினார்.
வலுவடையும் தென்மேற்கு பருவமழை, இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு. கேரளம் மற்றும் அதையொட்டிய தமிழக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து வருகிறது. இதையொட்டி கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இன்று செங்கல்பட்டு, கோவை, திண்டுக்கல், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, நீலகிரி, திருவள்ளூர், நெல்லை, திருப்பூர் மாவட்டங்களில் சில இடங்களில் நண்பகல் வரை மிதமான மழை பெய்யும். நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
நீட் மறுதேர்வு தவறின்றி நடக்கும், மத்திய கல்வி அமைச்சர் உறுதி. இதுகுறித்து நீட் மறுதேர்வை குளறுபடியின்றி நடத்துவது குறித்து தேசிய தேர்வு முகமையான என்டிஏ தலைமையகத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதைத் தொடர்ந்து அவர் பேட்டியளித்தார். நீட் மறுதேர்வின் முன்னேற்பாடுகள் குறித்து பலமுறை மத்திய அரசு ஆய்வு செய்துள்ளது. வினாத்தாள் தயாரிப்பு முதல் தேர்வு மையங்களுக்கு செல்வது வரை கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கான ஒத்துழைப்பை அளிக்க கோரி அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளேன். மாநில தலைமைச் செயலர்கள், டிஜிபிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. நீட் மறுதேர்வை சுமூகமாக நடத்துவதில் என்டிஏ நிச்சயம் வெற்றியடையும். தேர்வுக்கு தயாராவதில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். தேர்வு சுமூகமாக நடைபெறுமாயின அவர்கள் கவலையடைய வேண்டாம். இந்த முறை எந்த தவறுமின்றி தேர்வு நடத்தப்படும். மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. இந்த விவகாரத்தை பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் கண்காணிக்கிறார். நீட் மறுதேர்வை தவறின்றி நடத்துவோம் என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார்.
அமெரிக்க ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தப்போவதாக டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் முடிவுக்கு வராமல் அவ்வப்போது போர் நிறுத்தம், அவ்வப்போது தாக்குதல் என தொடர்கிறது. இந்நிலையில் நேற்றிரவு ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்திக்கு மேல் அமெரிக்காவின் அதிநவீன அப்பாச்சி ஹெலிகாப்டர் பறந்து சென்றது. அதனை ஈரான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகளும் உயிரிழப்பின்றி தப்பிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த தாக்குதலை அமெரிக்கா சாதாரணமாக கடந்து செல்லாது, தகுந்த முறையில் பதிலடி கொடுத்தே தீருவோம் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் மீண்டும் அமெரிக்கா ஈரான் இடையே போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது.